الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأَطِيعُوا اللَّهَ وَأَطِيعُوا الرَّسُولَ وَلَا تَنَازَعُوا فَتَفْشَلُوا وَتَذْهَبَ رِيحُكُمْ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا إِذَا لَقِيتُمْ فِئَةً فَاثْبُتُوا وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَّعَلَّكُمْ تُفْلِحُونَ صدق الله مولانا العظيم سَرْوَبُهَلُمْ قُرْآنَ قُولِ படைத்தினங்களை படைத்து அவற்றையெல்லாம் வினாடிக்கு வினாடி நிர்வகித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மற்றும் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய ஆற்றல்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவிற்கு வருகை தந்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டம் இலங்கையை பொறுத்தவரையில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாகவும் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டம். முஸ்லிம் சமுதாயத்தை இந்த உலகத்திலிருந்து இல்லாமலாக்குவதற்கு, துடைத்து எறிவதற்கு, இஸ்லாத்தை இல்லாமலாக்குவதற்கான சகலவிதமான முயற்சிகளிலும் இஸ்லாத்தின் எதிரிகள் மிக மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, சர்வதேச ரீதியாக யூதர்களும் நசாராக்களும் இஸ்லாமிய நாடுகளிலே புகுந்து அந்த நாட்டு ஆட்சியாளர்களையெல்லாம் குலத்தை, அந்த நாட்டு முஸ்லீம்களையெல்லாம் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி, அந்த நாடுகளிலே யுத்தங்களை எல்லாம் உருவாக்கி லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அங்கிருக்கின்ற முஸ்லீம்களுடைய மனதிலே இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பையும் முஸ்லீம்களை பற்றிய வெறுப்பையும் உண்டு பண்ணுவதற்காக அவர்கள் எல்லா வகையான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல் குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, இஸ்லாம், இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேவலமாக மோசமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக திரைப்படங்களை வெளியிடுகிறார்கள், கார்ட்டூன்களை வரைகிறார்கள், புத்தகங்களை எல்லாம் எழுதுகிறார்கள், வெப்சைட்டுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவற்றிலெல்லாம் அவர்கள் மிக படுமோசமான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலேயே இஸ்லாத்தின் எதிரிகளை அவர்கள் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்கிறார்கள். இது சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற இரண்டு வகையான யுத்தங்கள். ஒன்று ஆயுதத்தால் செய்யப்படுகின்ற யுத்தம், மற்றதே கருத்தினால் சிந்தனையினால் செய்யப்படுகின்ற யுத்தம். ஆயுதத்தினால் செய்யப்படுகின்ற யுத்தத்தை விடவும் சிந்தனையினால் கருத்தினால் செய்யப்படுகின்ற யுத்தம் படுமோசமானது. முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான முயற்சி,
உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனங்களிலே இஸ்லாத்தை பற்றிய தப்பபிப்பிராயங்களையும் சந்தேகங்களையும் உண்டு பண்ணுவதற்கான முயற்சிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயுதத்தால் செய்யப்படுகின்ற யுத்தத்தை விடவும் இது பயங்கரமானது. இது இப்படி இருக்க, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே சுமார் ஒரு வருடங்களுக்குள்ளால் இஸ்லாம் எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தப்படுகிறது, முஸ்லிம்கள் எவ்வளவு தூரம் விமர்சிக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் அன்றாடம் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் இன்டர்நெட்டிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னென்ன வகையிலெல்லாம் முஸ்லிம்களை ஒடுக்க முடியுமோ அடக்க முடியுமோ, இஸ்லாத்தை எந்தெந்த வகையிலெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு துர்பாக்கியமான ஒரு பெரும் பயங்கரமான ஒரு காலகட்டமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது என்பதனை பற்றி நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இதற்கான அடிப்படையான காரணங்கள் பல இருக்கின்ற சகோதரர்களே. பள்ளிவாயில்கள் தாக்கப்படுகின்றன, இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம் விமர்சிக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய வியாபார தலங்களுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி போக வேண்டாம் என்று பகிரங்கமாகவே பிரச்சாரம் செய்கிறார்கள். முஸ்லிம்களுடைய தனத்தொகையிலே அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இது ஒரு பிரச்சனையாக இந்த நாட்டிலே மாறியிருக்கிறது என்று பகிரங்கமாகவே பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆஸ்பத்திரிகளிலே பகிரங்கமாக காரியாலயங்களிலே முஸ்லிம்களுக்கு பல்வேறுபட்ட நெருக்குதல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலை ஏன் ஏற்பட்டிருக்கிறது? தொலைக்காட்சிகளிலே அவர்கள் தோன்றி முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பற்றி அபாண்டமான மோசமான கருத்துக்களை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, இதற்கான காரணங்களை நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் பார்க்க வேண்டும், தீர்வுகளை தேட வேண்டும். இது உடனடியாக செய்யப்பட வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டிருப்போமாக இருந்தால் யாரும் எதனையும் செய்யட்டும், அல்லாஹு தஆலா பார்த்துக் கொள்வான் என்று மாத்திரம் நாங்கள் இருப்போமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தீன் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அழிவுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மிக அவசரமாக இந்த நாட்டிலே ஒரு இனக்கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பது மிகவும் தெள்ள தெளிவான உண்மையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முதலாவது காரணம், சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் இஸ்லாம் எழுச்சி கண்டு வருகிறது. இதனை கண்டு இந்த எதிரிகளுக்கு ஒரு பெரிய பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே என்றுமில்லாதவாறு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், அதனை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். ஹிஜாபை அணியக்கூடிய பெண்கள் அதிகரித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படையில் ஹலால் ஹராமை பேட வேண்டும் என்ற உணர்வு அதிகரித்திருக்கிறது. நாம் எல்லா வகையிலும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வங்கி முறைகள் அதிகரித்துக் கொண்டு போகிறது, முஸ்லிம்களுடைய தொகை அதிகரித்துக் கொண்டு போகிறது. எல்லா இடங்களிலும் மார்க்க உபன்யாசங்கள், பள்ளிவாயலுக்கு செல்லக்கூடியவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எதிரிகளுடைய உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. இந்த மார்க்கம் வளர்ச்சி கண்டு வருகிறது, எனவே எமக்கு எதிர்காலம் இல்லை, இந்த நாட்டிலே நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பயம் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான், முதலாவது காரணம் அதுதான், மறந்துவிடக்கூடாது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாத்துக்கு எதிர்ப்போர் வருவது என்பது சகஜம். நபிமார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், நாடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது எப்படி? இது அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம். பழுத்த மரத்தை நோக்கித்தான் கற்கள் வீசப்படும் என்று சொல்லுவார்களே, அதுபோன்று இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கண்டு ஏற்பட்ட அந்த ஜெலஸ், அந்த பொறாமை, அதுதான் அடிப்படையான பிரதானமான காரணம். மத்திய கிழக்கு நாடுகளிலே ஏற்பட்டு வருகின்ற அரபு வசந்தத்துக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், இஸ்லாமிய இயக்கங்களுடைய செயல்பாடுகள், இஸ்லாமிய நூல்கள் அதிகரித்திருக்கின்றன, பகிரங்கமாகவே இஸ்லாத்துக்கு வருகின்றவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மதத்துக்கு ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்று அவர்கள் பயப்பட்டு அவர்கள் இப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள். அஷ்ரக்கு அதன் கதீரா, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் விடயத்திலும் உங்களுடைய உயிர்கள் விடயத்திலும் கட்டாயமாக சோதிக்கப்படுவீர்கள். நிச்சயமாக யாரெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக, யூதர்களாக, நசாராக்களாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நீங்கள் நோவினை தரக்கூடிய விஷயங்களை தெரிவெடுக்க வேண்டி வரும் கட்டாயமாக என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். நாங்கள் ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களை சோதிக்கின்றான், ஈமான் இருக்கிறதா என்று பார்க்கின்றான். அது ஒரு காரணம், பிரதானமான ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது சகோதரர்களே, பல காரணங்கள் இருக்கின்றன, நாங்கள் பட்டியல்படுத்த வேண்டும். ஏன் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன? இரண்டாவது அடிப்படையான காரணம் ஒன்று இருக்கிறது சகோதரர்களே. இந்த உலகத்துக்கு நாம் இஸ்லாத்தை இன்னும் சரியாக சொல்லவில்லை. இஸ்லாம் என்றால் என்ன என்ற தெளிவை நாம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இன்னும் சரியாக கொடுக்கவில்லை. நாம் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் எங்களுக்கு மத்தியில் தான், எல்லா பயான்களும் எல்லா நூல்களும் எங்களை நோக்கித்தான் செய்யப்படுகின்றன. முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் கருத்திலே கொள்ளவில்லை. சிங்கள மொழியிலே தேவைப்படக்கூடிய நூல்கள் இன்னும் சரியாக இந்த நாட்டிலே வெளிவரவில்லை. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நாங்கள் இன்னும் சரியாக சொல்லவில்லை. அண்மையிலே ஒரு கருத்து கணிப்பை எடுத்தார்கள். முஸ்லிம்கள் வணங்குகின்ற தெய்வத்தின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தார்கள் ஒரு கேள்வி. அதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு சிங்கள பாடசாலையின் ஒரு அதிபர் சொல்லி இருக்கின்ற பதில், முஸ்லீம்கள் வணங்குகின்ற தெய்வத்தின் பெயர் முஹம்மத் என்பதாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி இருக்கிறார். எந்த அளவு தூரம் நாங்கள் பலகீனமாக இருக்கிறோம், அவர்களுக்கு எந்த அளவு தூரம் இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறோம் என்பது இதிலிருந்து தெளிவாக புரிகின்றது அல்லவா? நாம் பழகினால் எமக்கு மத்தியில் மட்டும்தான் பழகுவோம், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை முற்றுமுழுதாக துண்டித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நாம் அவர்களை விட்டு தூரமாக விலகி இருக்கின்றோம். எமக்கு மத்தியில் மட்டும்தான் எல்லா உறவுகளும். அவர்களுடைய இந்த துன்பங்களிலே நாங்கள் இதுவரைக்கும் பங்கெடுத்தது போதாது, அவர்களுடைய கஷ்ட துன்பங்களை நீக்குவதற்கு முயற்சிகள் எடுத்தது போதாது, அவர்களுக்கு இஸ்லாத்தை இனிமையாக ஆதாரங்களோடு சொல்வதற்கு எடுத்தது முயற்சிகள் போதாது. இது ஒரு அடிப்படையான காரணம். அண்மையிலே அவர்கள் இஸ்லாமிய சரியத்தை விமர்சிப்பதற்காக எவ்வளவு அதிகமாக முயற்சிகளை எடுத்தார்கள் என்று பாருங்கள். இஸ்லாமிய சட்டங்கள் காட்டுமிராண்டித்தனமானவை, நடைமுறைக்கு பொருத்தமில்லை என்றெல்லாம் அவர்கள் பகிரங்கமாக எழுதினார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் கூட இஸ்லாமிய சரிய சட்டங்களுடைய உண்மையான தன்மை எவை, அவற்றினுடைய உள்ளடக்கம் எவை என்றெல்லாம் இந்த நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொல்லுவதற்கு நாங்கள் தவறிவிட்டோம். அல்லாஹு தஆலா அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான் இந்த மக்களுக்கு தெளிவை கொடுப்பதற்கு. இன்னும் நாங்கள் எங்களுக்குள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த தெளிவை வழங்குவதற்கு நாம் இன்னும் சரியாக முயற்சிக்கவில்லை. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கேட்பான், இந்த நாட்டிலே வாழ்ந்தீர்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த தெளிவை கொடுத்தீர்களா என்று கேட்டால் நானும் நீங்களும் சொல்ல இருக்கின்ற பதில் என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், மிக முக்கியமான இன்னும் ஒரு காரணம், முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையில் இல்லை, அவர்களுடைய நடத்தையிலே இஸ்லாம் கிடையாது. எனவே முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள், இதுதான் இஸ்லாமாக இருக்க வேண்டும். முஸ்லீம்களுடைய பொதுக்கல் வாங்கலிலே நீதி நியாயம் கிடையாது, சமூக உறவுகளிலே இங்கிதம் கிடையாது, அன்பு கிடையாது, விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை பொறுமை என்பன கிடையாது. இந்த நாட்டு வியாபார பொருட்கள் வாங்கல்களிலே மிகவும் அதிகமாக ஏமாற்றுபவர்களாக இனம் காணப்பட்டிருப்பவர்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத், அதிகமான செக்குகளை ரிட்டர்ன் பண்ணுபவர்கள் யார் என்று விகிதாசாரம் எடுத்து பார்த்தால் அன்னளவாக சுமார் 140% முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். கொடுக்கின்ற வியாபார கொடுக்கல் வாங்கல்களின் பொழுது ஏமாற்றுகளிலே, பொய்களிலே, புரட்டுகளிலே ஈடுபடுபவர்கள் யார் என்று கேட்டு பார்த்தால் வங்கிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற கணக்குகளை திருப்பி ஒப்படைக்காதவர்களுடைய தொகை மிக அதிகமாக இருப்பது முஸ்லிம்களாகத்தான் இருக்க முடியும். அதனை கவலையோடு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது சகோதரர்களே. கசப்பாக இருந்தாலும் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற கைதிகளுடைய விகிதாசாரத்தை பற்றி அண்மையிலே ஒரு கணிப்பீடு செய்து பார்த்தார்கள். அந்த கணிப்பீட்டினுடைய விளைவு என்ன? அங்கிருக்கின்ற மொத்த கைதிகளிலே குறிப்பாக 17% முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். ஹைர உம்மத், முஸ்லிம் சமுதாயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய சமுதாயம், இந்த நாட்டிலே குற்றச்செயல்களிலே மிகவும் குறைவாக ஈடுபட வேண்டிய சமுதாயம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய சமுதாயம். எப்படியான முன்மாதிரி இந்த நாட்டிலே காட்டியிருக்கின்றோம்? மற்றவர்களோடு பழகுகின்ற பொழுது பொறுமை, விட்டுக் கொடுப்பு, இங்கிதம், பரஸ்பர சகோதரத்துவ வாஞ்சை என்பவற்றை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தால் இந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் மற்ற சமுதாயங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அவசரமாக வென்றிருக்கலாம். முஸ்லீம்கள் என்றால் யார்? அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு பயப்படுகிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள். அவர்களுடைய பக்கத்து வீட்டாராக இருப்பதற்கு பயப்படுகிறார்கள். காரணம், அவர்களுடைய வீடுகளுக்குள் இருக்கின்ற தொந்தரவு. அவர்கள் தொலைக்காட்சியையும் அவர்கள் வானொலியையும் மிகவும் உயர்ந்த சத்தத்திலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தூங்க முடியாது என்ற உணர்வை முஸ்லிம் அல்லாதவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கற்பனையில் இருந்து பேசவில்லை, அனுபவ வாயிலாக நாங்கள் பேசுகின்றோம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் எங்களுக்கும் உறவுகள் இருக்கின்றன. அவற்றிலே இருந்து நாங்கள் பெற்றிருக்கின்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் பேசுகின்றோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு முஸ்லிமை பார்க்கின்ற பொழுது அவனுடைய பேச்சு, அவனுடைய நடத்தை, அவனுடைய கொடுக்கல் வாங்கல், அவனுடைய சமூக உறவுகள் எல்லாம் மனம் கமலக்கூடியதாக இருக்க வேண்டும். பழகினால் ஒரு முஸ்லிமோடு தான் பழக வேண்டும் என்ற உணர்வு ஒரு காவிற்கு ஏற்பட வேண்டும். வாக்களித்தால் ஒரு மனிதனுக்கு ஓட்டு போட வேண்டுமா? முஸ்லிம் அரசியல்வாதிக்குத்தான் நான் ஓட்டு போட வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கின்றோமா? அரசியலில் நாங்கள் போடுகின்ற குத்துக்கரணங்கள், குத்து வெட்டுக்கள், பரஸ்பர சண்டைகள், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்திற்கு யார் வருவார்கள்? நாமே இஸ்லாத்தின் வேலிகளாக இருக்கின்றோம். ஸ்டீவன் எனப்படுகின்ற மிகப்பெரிய பொப்பிசை பாடகர் இஸ்லாத்திற்கு வந்து சில நாட்களிலே ஒரு கருத்தை வெளியிட்டார். அவர் சொன்னார், அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். காரணம், இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்பே நீ எனக்கு தந்தாய். நான் முஸ்லீம்களை பார்த்திருந்தால் இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த அளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே இஸ்லாம் கிடையாது. சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாங்கள் தான் சொல்லுகிறோம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற பாதாள உலக கோஷ்டிகளிலே மிகவும் அதிகமான சம்பந்தம் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது என்றால் அதனை துணிந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நாம் காட்டியிருக்கின்ற முன்மாதிரி மிகவும் பிழையானது. கல்வித்துறையிலே ஆர்வம் காட்டவில்லை. நாம் எமது வாழ்க்கையிலே படாதோகத்தை மற்றவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். எமது நிகழ்ச்சிகள், எமது திருமண வைபவங்களின் பொழுது நாம் எவ்வளவு தூரம் ஆடம்பரத்தை வெளிப்படுத்துகிறோம். நாம் ஒரு இடத்திலே ஒரு பார்க்கிங் செய்கின்ற பொழுது, ஒரு காரை கொண்டு நிறுத்துகின்ற பொழுது, ஒரு வாகனத்தை நிறுத்துகின்ற பொழுது, இதனால் மற்றைய ஒருவர் பாதிக்கப்படுவாரே என்று சிந்தித்தோமா? நாம் ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமக்கு மத்தியில் இருக்கின்ற முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுமே என்று நினைத்து எமது தொலைபேசி அழைப்புகளை அமைத்திருக்கிறோமா? நாம் பஸ்ஸிலே ஏறியது முதல் கொண்டு இறங்கும் வரைக்கும் மிகவும் உச்ச தொழிலே தமிழிலே அளவுக்கு அதிகமாக சத்தமிட்டு நாங்கள் பேசுகின்ற காட்சிகளை அன்றாடம் பார்க்கின்றோம். இந்த நாட்டு பிரஜைகள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாட்டிலே நாங்கள் சுதந்திரமாக வாழலாம், அதற்கு யாரும் தடை போட முடியாது. இருந்தாலும் சகோதரர்களே, எமது பக்கத்திலே தவறுகள் பல நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. முதலிலே மற்றவர்களை நோக்கி கையை நீட்டுவதற்கு முன்னால் என்னை நோக்கி மூன்று விரல்களும் நீட்டப்படுகின்றன என்ற உண்மையை மறந்துவிடக் கூடாது. ஒரு வைத்தியசாலைக்கு எப்படி செல்ல வேண்டும், ஒரு காரியாலயத்துக்கு எப்படி செல்ல வேண்டும், எத்தனை மணிக்கு நுழைய வேண்டும், அந்த அதிகாரியோடு எப்படி பேச வேண்டும், ஒரு டாக்டரோடு எப்படி உரையாட வேண்டும் என்று இஸ்லாத்திலே அடிப்படையான பண்புகள், ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றான், முஸ்லிம் அல்லாதவர்களான யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் உரையாடுகின்ற முறையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கின்றான். மிகவும் அழகான முறையில் அன்றி நீங்கள் அவர்களோடு பேச வேண்டாம் என்று சொல்லுகின்றான். மிகவும் அழகான முறை எதனை என்றுதான் தேர்ந்தெடுப்பு நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, மிக முக்கியமான இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. நாம் இந்த நாட்டிலே மிக முக்கியமாக பாதிக்கப்படுவதற்கான இன்னும் ஒரு காரணம், அதனை இந்த இடத்திலே அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்ல வேண்டும். எமக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவுகள், எமக்கு மத்தியில் இருக்கின்ற பிரிவினைகள், எமக்கு மத்தியில் தாவத்துடைய பணியில் ஈடுபடுபவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவுகள், இயக்கங்களாக, சங்கங்களாக, அமைப்புகளாக பிரிந்திருக்கிறோம். தாவத்துடைய பணிக்காக ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பிளவுகள், அரசியல் பிளவுகள், மற்றமுண்டான குடும்ப பிளவுகள், ஊர் பிளவுகள், இவற்றையெல்லாம் வைத்து நாம் எமக்கு மத்தியிலே கண்டுபிடித்துக் கொண்டிருப்பதனால் இதனால் ஏற்படக்கூடிய லாபம் யாருக்கு? எமது பொது எதிரிக்கு. ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள். எதிரி எப்படி எமக்குள் நுழைகின்றான் என்றால் அதற்கான அழகான அணுகுமுறை ஒன்றை அவன் வைத்திருக்கின்றான். அதுதான் டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கை. எமது சமுதாயத்தை பிரித்து விட்டால், எமது சமுதாயத்துக்கு பத்தியில் இருக்கின்ற யாருக்காவது காசு கொடுத்தால், பதவியை கொடுத்தால், அந்த நேரத்திலே எனது சமுதாயத்து தகவல்களை எல்லாம் பெற்றுக் கொள்ள முடியும் என்று எமது எதிரிக்கு நன்றாக தெரியும். அதுதான் இன்று இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டும் சகோதரர்களே, தற்போதைய இந்த நிலை உருவாகுவதற்கு எமக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவு பிரிவினை மிக முக்கியமான ஒரு காரணம். எமக்கு மத்தியிலே நாங்கள் சண்டை பிடித்துக் கொள்கின்றோம். பக்கத்து பக்கத்திலே பள்ளிவாயல்களை அமைத்து ஒளிபெருக்குகளை மிகவும் உயர்ந்த தொனியிலே நாங்கள் பயான்களை அமைத்துக் கொண்டு ஒருவர் இன்னொருவருக்கு ஏசிக்கொண்டு விமர்சித்துக் கொண்டு ஒருவரை இன்னொருவர் குறை கண்டு கொண்டிருப்பது எதிரிகளுக்கு லாபமாக அமைந்து விட்டது. பள்ளி வாயில்களுக்கும் கூட கொலைகளை செய்கின்ற அளவுக்கு முஸ்லீம்கள் துணிந்து விடுகின்ற சந்தர்ப்பத்திலே எதிரிகள் எல்லாம் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இவர்களை பிரிப்பதற்கான வழி இதுதான் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அவர்கள் எமது சமுதாயத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்டை காலத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி சொல்லப்படுகின்ற பல தகவல்களை தொலைக்காட்சியிலே அவர்கள் பேசுகின்ற பொழுது எமது சமுதாயத்தை பற்றி சொல்லுகின்ற பல புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி இருப்பது யார்? எமது முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அக்குடிய பிரதேசத்திலே 83 பள்ளி வாயில்கள் இருக்கின்றன, 13 பஞ்சலைகள் மாத்திரம் தான் இருக்கின்றன என்ற தகவல்களை அவர்களுக்கு யார் சொன்னார்கள்? வருடத்திற்கு 30 கோடி ரூபாய் குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி வெளிநாடுகளிலே இருந்து பணம் வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல்களை அவர்களுக்கு யார் சொன்னது? இப்படியான தகவல்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி எமது சமுதாயத்தை பிளவுபடுத்தி லாபம் தேடியவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதியிலே எப்படியெல்லாம் கஷ்டப்பட இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா தான் பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயம் என்பது ஒற்றுமை பெற்ற சமுதாயம். எவ்வளவுதான் பிளவுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் நாம் எமக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நீதிமன்றங்களுக்கு நீதி சென்று நீதி தேடி செல்கின்றோம். போலீஸ் நிலையங்களுக்கு சென்று எமது உள்வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இவற்றையெல்லாம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அது அவர்களுக்கு மிகவும் பெரிய ஒரு லாபமாக அமைந்து விடுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம், சர்ச்சை பெற்றுக் கொள்ள வேண்டாம், பிளவு பெற்றுக் கொள்ள வேண்டாம். அவ்வாறு பிளவுபடுவீர்களாக இருந்தால் நீங்கள் எதிரிகளுக்கு முன்னால் தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் என்று தெளிவாக சொல்லுகிறான். பிரிவினை பிளவு என்பது எமது தோல்விக்கு வழிவகுக்கும் என்று தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழப்பீர்கள் என்று சொல்லுகிறான். இன்று முஸ்லிம் சமுதாயம் தனது தனித்துவத்தை இழந்து விட்டது, தனது மதிப்பை இழந்து விட்டது, தனது கௌரவத்தை இழந்து விட்டது, தனக்கு இருக்கின்ற ஆட்சியையும் அதிகாரத்தையும் மகிமையையும் இழந்து விட்டு தவிர்த்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு குர்ஆன் சொல்லுகின்ற காரணம் மிக தெளிவானது சகோதரர்களே. நாம் வேறு எங்கும் காரணத்தை தேட வேண்டாம். எனது ரப்பிடத்திலேயே கேட்டு பார்ப்போம். அவன் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை, ரசூலுக்கு கட்டுப்படவில்லை, உங்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்துக் கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் இந்த தோல்வியையும் இந்த மதிப்பின்மையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெளிவாக சொல்லுகின்றான். இந்த இந்த வசனம் சூரத்துல் அன்பாலிலே 7வது 8வது வசனங்களாக இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்தும் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ இதா லகைதும் ஃபியத்தன் ஃபத்புது. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய எதிரிகளில் ஒரு சாராரை நீங்கள் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே இஸ்திரமாக இருங்கள். ஃபதுக்குருல்லாஹ கதீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதிகமாக அல்லாஹு தஆலாவை விக்ர் செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தால் என்று சொல்லுகின்றான். இந்த வசனத்தை முடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே எதிரிகளும் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே இருக்க வேண்டிய 3 பண்புகளை சொல்லி காட்டுகிறான். முதலாவது பண்பு ஒற்றுமை, ஐக்கியம். இரண்டாவது பண்பு இஸ்திரம், மனதிலே தைரியம். மூன்றாவது பண்பு விக்கர். இந்த 3 பண்புகளையும் பெற்றிருக்கின்ற சமூகம் வெற்றியடையும் என்று சொல்லுகிறான். எமது பிளவுகளுக்கு காரணம், எமது பிரச்சனைகளுக்கு காரணம் காட்டிக் கொடுப்பது, பாறை வார்ப்பது, எமது சமுதாயத்தின் ரகசியங்களை கூட மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது முஸ்லிம் சமுதாயத்துக்கு விசுவாசமாக இல்லை. சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை பெற்றுக் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் காரணம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் பிரிவினை பெற்றுக் கொண்டார்கள், பிளவுபட்டுக் கொண்டார்கள், அதனால் அழிந்து போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தடவை சம்பவம் ஒன்றை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு அரசியல் ரீதியான கருத்து வேறுபாட்டோடு இருந்தார்கள். ஆட்சி யாருக்கு போவது என்ற கருத்திலே அவர்களுக்கு இடையிலே வித்தியாசமான கருத்து இருந்தது. ஒரு பகுதியை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள், இன்னொரு பகுதியை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இப்படியாக இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு கருத்து முரண்பாடு உருவாகிவிட்டது என்பதை அறிந்த ரோம நாட்டு மன்னன் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அணுகுகிறான். அணுகி சொல்லுகின்றான், ஏ முஆவியா, இப்போது நான் உங்களுடைய நாட்டின் எல்லையிலே படைகளை குவித்திருக்கின்றேன். நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அலிக்கு எதிராக போராடுவோம். அப்போது அலிக்கு இருக்கின்ற பிரதேசங்களை எல்லாம் நாங்கள் கைப்பற்றிக் கொள்ள முடியும். நாங்கள் இரண்டு பேரும் பங்கிட்டுக் கொள்வோம் அந்த பகுதியை என்று சொல்லுகிறான். இந்த சந்தர்ப்பத்திலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஈமான் வேலை செய்கிறது. அவருடைய உள்ளத்திலே ஐக்கியம் என்ற சிந்தனை வேலை செய்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ரோம நாட்டு மன்னனே, முதலாவது உனது படைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எமது பிரதேசத்திலிருந்து நீ போய்விட வேண்டும். உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, தொடர்பும் கிடையாது. நீ உன்னுடைய படைகளை எல்லாம் எடுத்துவிட்டு இந்த பிரதேசத்திலிருந்து வாபஸ் வாங்கி செல்லவில்லை என்றால் எனது சாச்சாவின் மகனாகிய அலியோடு சேர்ந்து நான் உனக்கு எதிராக படை நடத்தி வந்து உன்னை கொன்று குவித்து உனது படைகளையும் அழித்து விடுவேன் என்ற வீர வசனத்தை உச்சரித்தார்கள். சுபஹானல்லாஹ், இதுதான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஐக்கியம், ஒற்றுமை. நாங்கள் இரண்டு பேரும் பிரிந்திருக்கிறதை பார்க்கின்ற எமது எதிரி எமக்குள் நுழைந்து பணம் தருவான், எமக்குள் நுழைந்து பட்டங்களை பதவிகளை தந்து ஆசை காட்டுவான். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய உள்வீட்டு பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்கின்றோம், எங்களுடைய பிரச்சனைகளில் மத்தியஸ்தம் வகிப்பதற்கு உனக்கு முடியாது, நாம் சகோதரத்துவ சமுதாயம், எமக்கு மத்தியிலே 1000 கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றை நாங்களே தீர்த்துக் கொள்வோம் என்ற அந்த தைரியமான ஈமானுடைய வசனத்தை நாங்கள் மொழிய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அடம்பன் கொடியும் திரண்டால் நெருக்கு என்று தமிழிலே சொல்லுவார்கள். நாங்கள் தனிப்பட்ட முறையிலே பலகீனர்களாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேருகின்ற பொழுது, இயக்க முரண்பாடுகளை மறந்து விடுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகவும் பலசாலிகளாக இருப்போம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இரண்டு பேருக்கு இடையிலே கருத்து முரண்பாடு இருப்பதானது, பிரிவினை இருப்பதானது மார்க்கத்தையே சிறைத்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஃபஇன்ன ஃபஸாத தாதில் பைன் ஹியல் ஹாலிகா, இரண்டு பேருக்கிடையிலே சர்ச்சை சச்சரவு இருக்குமாக இருந்தால் அது மார்க்கத்தையே இல்லாமலாக்கிவிடும், அழித்துவிடும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அற்பமான கருத்து வேறுபாடுகளுக்காக, மார்க்கத்திலே ஏற்பட்ட முரண்பாடுகளுக்காக நாம் எவ்வளவு தூரம் சரிசெய்யப்பட்டுக் கொள்கின்றோம், பத்திரிகைகளிலே எழுதுகிறோம், வானொலிகளே பேசுகின்றோம், பகிரங்கமாக மேடைகளிலே ஏறிக்கொண்டு மற்றவர்களை சாடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மஹ்ஷருடைய மைதானத்திலே எழுத்து கேட்பானே, நீங்கள் சண்டை பிடித்துக் கொண்டது எதற்காக? உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஈகோகளுக்காக, உங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பதவிகளுக்காக, பணத்திற்காக சமூகத்தையே அடகு வைத்தீர்களே என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த பிரிவினைக்கு வழிவகுத்திருக்கின்றவர்கள் சொல்ல இருக்கின்ற பதில்களை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், லா யத்தகிதுல் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன் வமன் யஃபஅல் தாலிக ஃலைஸ மினல்லாஹி ஃபீ ஷைஇ. நிச்சயமாக மூமின்களை பொறுத்தவரையில் அவர்கள் காஃபிர்களை தங்களுடைய நெருக்கத்துக்குரிய நண்பர்களாக நேசர்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொல்லி காட்டுகின்றான். அப்படி யாராவது செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய உறவு அவர்களுக்கு கிடைக்காது என்றும் அச்சுறுத்தி சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, நாம் காபிர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக நடந்து கொள்ள வேண்டும், உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். ஆனாலும் ஒரு நாளும் எமது சமுதாயத்தின் உள்வீட்டு ரகசியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு எமது சகோதரர்களுக்கு எதிராகவே வாழ்த்துக்குவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் முயற்சித்தால் நிச்சயமாக நாம் முஸ்லீம்கள் அல்ல என்பதை இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, முஸ்லிம் சமுதாயத்தின் இந்த வீழ்ச்சிக்கான பல காரணங்களிலே ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் முடிக்க விரும்புகின்றோம். அதுதான், முஸ்லிம் சமுதாயம் அறிவியல் ரீதியாக அல்லது எமது சமுதாயத்தை பொறுத்தவரையிலே படிப்பு ரீதியாக நாங்கள் முன்னேறாமல் இருப்பது, பல இடங்களிலே துறை சார்ந்த அறிஞர்களை நாங்கள் உருவாக்காமல் இருப்பது எமது பின்னடைவுக்கு அடிப்படையான ஒரு காரணம். இங்கு சென்றாலும் கலை முதிர்ந்தவர்களாக வாழ்வதற்கு எமது ஈமான் மாத்திரமல்ல எமது கல்வியும் உதவி செய்யும் என்பதனால் நாம் நிச்சயமாக கல்வியாளர்களை, துறை சார்ந்த வல்லுவர்களை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. பலஹீனர்களாக இருந்து கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், சிறுபான்மையினராக இருந்து கொண்டு கேட்கின்றோம் யா அல்லாஹ். இதுவரைக்கும் நாங்கள் செய்திருக்கின்ற பாவங்களையும் தப்புகளையும் மன்னித்து எங்களை பலசாலிகளாக மாற்றுவாயாக. எங்களுடைய ஈமானை இஸ்திரப்படுத்துவாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு மத்தியிலே பாசத்தையும் பரிவையும் இன்பத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் நீ மன்னிப்பாயாக. எதிரிகளுடைய உள்ளத்திலே எங்களை பற்றி அன்பை நீ விதை தருள்வாயாக. மூத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மூத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.